திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: கமலை ஞானப்பிரகாசர் சுவாமிகள் அருளி செய்த புட்ப விதி மாலை. விளக்க உரை வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதுக்கு அடுத்தார் போன்று என்னென்ன தேவர்களுக்கு என்னென்ன மலர்கள் பிடிக்கும் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் சில மூர்த்திகளுக்கு சில மலர்களை வைத்தல் கூடாது. அது ஒரு இது இருக்கிறது, அதை கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், தேவர்கள் முதலானவர்களுக்கு தும்பை ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துர்க்கைக்கு அருகம்புல் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனுக்கு வில்வம் ஆகாது. சிவபூஜை செல்வர்கள் அப்ப சூரியனுக்கு வைக்கின்ற பொழுது வில்வத்தை வைக்க மாட்டார்கள். விநாயகருக்கு துளசி ஆகாது. விநாயகருக்கு துளசி வைக்கவே கூடாது. பைரவருக்கு நந்தியாவர்த்தம் ஆகாது, அதாவது சாத்துதல் கூடாது. உமையம்மக்கு நெல்லியும் சாத்துதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். தும்பை மறையோ தமக்கு ஆகா, துர்க்கைக்கு அருகம்புல்லாகா, வெம்பு கதிர் வானவந்தனுக்கு வில்வமாகா, விநாயகருக்கு வம்ப துளபம் தானாகா, வடுகந்தனுக்கு வளம்புரியும், அம்மை தனக்கு நெல்லியும் இங்கு ஆகா என்பது அறிந்தோரே. என இன்னென்ன தெய்வங்களுக்கு என்னென்ன மலர்கள் ஆகாது என்று இருக்கின்றது. இப்போ ஒருத்தர் தெரியாம கொண்டு இதுல ஒன்றே ஒன்று நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இவைகளெல்லாம் சாத்தக்கூடாது என்று இருந்தாலும் கண்டிப்பாக துர்மணம் கொடுக்கின்ற மலர்களை எந்த காரணத்தை கொண்டு தொடங்கக்கூடாது. வெளிப்படையாக பேசினால், கேந்தி மலரை சுவாமிக்கு சாத்தவே கூடாது. அந்த கேந்தி மலரை சாத்துவதை விட சுவாமிக்கு ஒரு நல்ல மலர், ரெண்டு மலரை உச்சியில வைத்தாலே போதும், கேந்தி மலர் சாத்தவே கூடாது. அது துர்மணம் உடையது. ஆகையினாலே கருநிறம் கொண்ட மலர்களும், அந்த நீலோற்ப மலரை தவிர கருநிலம் கொண்டவைகளையும், துர்ம துர் வாசனை உள்ள மலர்களையும் சுவாமிக்கு சாத்துதலே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒருவர் உதாரணமாக எடுத்துக்கொண்டார், சூரிய விநாயகருக்கு துளசி ஆகாது என்று இருக்கிறது. ஒருவர் மிகுந்த ஒரு பிரீதியுடன் அறியாத்தனமாக விநாயகர் சதுர்த்தி என்று துளசியை கொண்டு வந்து விட்டார். என்ன செய்தது? ஐயா, இது ஆகாது, சாத்தக்கூடாது என்று சொன்னால் அந்த அடிய ஒரு மனம் நோகும். ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகாத மலர் இருந்தால் திருவடியிலே அர்ச்சிக்கலாம், அலங்காரத்திற்கு பயன்படுத்தலாம் இருக்கு. சுவாமியினுடைய திருமேனியில் சாத்துதெல்லாம் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, திருவடியை அர்ச்சிப்பதற்கும் அலங்காரத்திற்கும் பயன்படலாம். அது அந்த அடியவருக்கு மிகுந்த ஒரு கல்வியை கொடுத்தது. ஆகையினாலே அவங்க அங்க அடியவர் மனமும் நோகக்கூடாது. ஆனா இவை இவை ஆகாது என்ற உண்மையையும் நம்முடைய நூல்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து விஷ்ணுவுக்கு எந்தெந்த மலர்கள் பிடிக்கும் என்றால், 29வது திருப்பாடலே குறிப்பிட்டு காட்டுகிறார். மாதவி குருந்து வாகை கருங்காக்கொன்றை முறுக்கு செம்பட்டி அலரி செம்பரத்தை தாழை கருந்துளசி மாஞ்செடி ஆகியவை திருமாலுக்கு மிகவும் உகந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையினாலே இந்த தெய்வங்களுக்கு மிகவும் பிரீதியானது எது விளக்கப்பட வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் கவனமாக கொள்ளுதல் வேண்டும். இந்த இடத்திலே ஒன்று தெரிந்து கொள்கிறேன், தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு மலர் அதை ஆகாது என்றால் அந்த உட்காரணங்கள் வேற இருக்கிறது, அதை பின்னே செய்தி வருகிறது. உடனே அந்த தெய்வம் அந்த மலரை வெறுத்தது என்று பொருள் அல்ல, அது காரணம் பின்னே வருகிறது. என்னென்ன காரணத்தில் அந்த மூர்த்திக்கு சாத்தக்கூடாது என்று இந்த பட்டியலிலே சிவனுக்கு தாளமும் சாத்தக்கூடாது என்பது சொல்லப்படவில்லை. ஏனெனில் இது எல்லோருக்கும் தெரிந்தது. உடனே சிவனுக்கு தாளமு ஆகாது என்பது பொருள் அல்ல. தாளமு ஏன் விலக்கி வைக்கப்பட்டது என்பதை நம்முடைய கமலை ஞானப்பிரகாசர் பின்னே ஒரு திருப்பாடலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அந்த தாளமு மேல நம்முடைய பெருமானுக்கு வெறுப்பு அன்று, விலக்கி வைக்கப்பட்டதல்ல. ஒரு காரணம் பற்றி அதை விலக்கி வைத்திருக்கிறார், ஒரு காரணம் பற்றி அது பின்னே வருகிறது அந்த காரணம். ஆனால் எல்லாவற்றையும் இறைவன் ஏற்கிறான், அதைத்தான் நம்முடைய நூல்களிலே அழகாக அங்கே பேசப்படுகிறது. நம்முடைய நூல்களிலே எடுத்துக்கொண்டால் நாம் அன்போடு சாத்துகின்ற எதையும் அவன் எடுத்துக்கொள்வான். நம்முடைய பட்டினத்தடிகள் 11 திருமறையிலே திரு கழுமல மும்மணி கோவையிலே, நீ அன்போடு எதையும் செய்தால் அவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான். விட்டதும் மலரா சொன்னதும் மந்திரமாக என்னையும் இடர் பிறப்பு என்னும் இரண்டின் கடற்படா வகை காத்தல் நின் கடனே பட்டினத்தார். இட்டது மலராக சொன்னது மந்திரமாக அந்த பாவனையிலே வைத்து அன்பையும் சேர்த்து வைக்கின்ற பொழுது இறைவன் எதையும் ஏற்றுக்கொள்வான். தானம்பு வந்து அது ஏன் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது காரணம் இருக்கிறது, வெறுப்பன்று. உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். திரு உத்தரகோஷ மங்கை என்பது எல்லோருக்கும் சைவர்கள் அறிந்த நல்ல ஒரு தலம், மரகத நடராஜர். அங்கே மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை அந்த அபிஷேகத்தின் போது அந்த மேலே இருக்கிற சந்தன காப்பு களையப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் ஆகும். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த உத்தரகோஷம் அங்கே தளத்திலே. அபிஷேகம் எல்லாம் முடிந்த பின்பு அந்த நடராஜர் உச்சியிலே தாழம்பு சாத்தப்படும். சிறிது நேரம் தான் வைத்திருப்பார்கள், சிறிது காலம் தான் அந்த தாழம்பு இருக்கும். இப்ப எதற்கு? இறைவன் வெறுப்பு வெறுப்பு அற்றவன், எவ்விடத்தும் பேரம் காட்டுவது இல்லை. எனவே அங்கே தாழம்பு என்பது இறைவனால் வெறுக்கப்பட்டதல்ல. அந்த தாழம்புக்கு அதை வைத்து உலகோர் ஒரு செய்தி அறிதல் வேண்டும். அது பின்னாலே கமலை ஞான பிரகாசர் கூறுவார், அது வருகின்ற பொழுது. இதே போன்று இந்த காலங்களை உதய காலம் என்றும், அதற்கு பின்பு காலை பொழுது அந்த உச்சி காலம் என்றும், மாலை நேரம் என்றும், முன்னிரவும் என்றும், வைகரை காலம் என்றும், இவைகளையெல்லாம் வைத்து நம்முடைய காலங்கள் பிரிக்கப்பட்டு எந்தெந்த காலங்களில் எந்தெந்த மலர்களை சாத்துவது என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரங்களில் தாமத குணத்தை நமக்கு உணர்த்துகின்ற மலர்களை சாத்துதல் வேண்டும். 31 திருப்பாடல்களை சொல்கிறார். காலை பொழுது எந்த தாமத குணங்களை உணர்த்துகின்ற மலர்களை சாத்துதல் வேண்டும் என சொன்னார். அங்கே பொன்னிறமுள்ள பூக்களும் கரும்புகளை தவிர கருமை நிறைய நிறமுடைய பூக்களும் தாமத மலர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் காலையில் சாத்துவது விசேடம் என்பதை 31 திருப்பாடலிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அடுத்து ராட்சச குணத்தை உணர்த்துகின்ற பூக்கள் அங்கே இருக்கிறது உச்சிகாலம். அதாவது ராசத வேலையா உச்சிக்காலத்தில் எது சாத்துவது நன்று? செந்தாமரை, முறுக்கு, செங்கழி நீர், பொன் ஊமத்தை, சிகப்பு மந்தாரை, கத்திரி, செம்பட்டி, செம்பாதிரி, புலிரகக் கொண்டை, பட்டுப்பூ, செவ்வலரி ஆகிய பூக்கள் சாத்துவது. அடுத்த அர்த்த ஜாமமும் அதிகாலை பொழுதிலும் இவைகளெல்லாம் சாத்தலாம். அந்த சாத்துவிக மலர்கள் எது என்று சொன்னால், வெள்ளை மந்தாரை, பிச்சி, வலம்புரி என்று சொல்லக்கூடிய நந்தியாவர்த்தம், வெண்காக்கணம், வெண்தாமரை, வெள்ளருக்கு, மல்லிகை, வெள்ளிலேயோத்தி, வெள்ளளரி, கூதாளி, புன்னை, மகிழ், வெள்ளை சவ்வந்தி, தும்பை, சாதி மல்லிகை ஆகிய சாத்துவிக மலர்கள் மாலை அர்த்த ஜாமத்திலும் விடிய காலம் சாத்துதல் சிறப்பு என்று 33 குறிப்பிட்டு காட்டுகிறார். இவைகளெல்லாம் ஏன் இப்படி வைக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு ஒரு தத்துவத்தை உண்மையை உணர்த்துவதற்காக. ஒருவன் எதனால் இயக்கப்படுகின்றான்? ஒரு மின்விசிறி இருக்கிறது என்றால் மின்சாரத்தில் இயங்குகிறது. இந்த விளக்கு மின் பல்பு எடுக்கிறது என்றால் அது மின்சாரத்தில் இயங்குகிறது. நாம் எதனால் இயங்குகின்றோம் என்றால், நம்மை முக்குணங்கள் இயக்குகின்றது. ராட்சச தாமசம் சத்துவம் என்று சொல்லக்கூடிய முக்குணங்கள், இந்த முக்குணங்களைத்தான் வைத்துத்தான் உயிர்களை இயக்குகிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் முக்குணங்களுக்குரிய வடிவ வர்ணத்தையும் வைத்து நிறத்தையும் வைத்து அவைகளெல்லாம் இறைவனுக்கு சாத்துகின்றோம். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமே ஆக இந்த முக்குணங்களை சரி செய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்குறளே திருவள்ளுவர் செய்தார் என்று பாயிற பகுதியிலே அங்கே பரிமையிலாக அந்த உரையிலே குறிப்பிட்டு காட்டுவார். இந்த முக்குணங்கள் தான் நம்மை இயக்குகிறது. இதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் 18 புராணங்கள் இருக்கிறது. 18 புராணத்தை முக்குணங்களிலே அடக்கி காட்டுவர். அந்த திரிகுண யுத்தம் தான் 18 புராணங்களும். சாத்திரம் தோத்திரம் என்பது முப்பொருளை உணர்த்துவது. ஆகையினாலே நம்மை இந்த சித்தாந்த ரீதியிலே உணர்த்துவதற்காகத்தான் இது இந்த செய்கைகளெல்லாம் நம்முடைய சைவத்திலே வைத்து காட்டப்படுகிறது. 2, எல்லா மலர்களும் யாருக்கெல்லாம் சாத்தலாம் என்பது ஒரு இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே எல்லா மலர்களையும் சாத்தலாம், மனமற்ற மலர்களை மட்டும் சாத்துதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மனமற்ற மலர்களும், அதாவது மனமற்ற மலர்கள் என்பது துர்வியாசம் கொடுக்கின்ற, துர்நாற்றம் கொடுக்கின்ற மலர்களை தவிர மற்றவர்களை சாத்தினால் இறைவன் ஏற்றுக்கொள்ளுவான். நாம் அன்போடு நாம் செய்கின்ற அந்த செய்கையைத்தான் இறைவன் ஏற்பானே அன்றி, அந்த அன்பு கலந்த பொழுது அது என் மலர் என்பதையும் சிவமறியான், சிவம் அதை பொருட்படுத்த மாட்டான். தன் மீது ஒரு மலர் எரியப்பட்டது, அது மலரா? நம்முடைய கண்களுக்கு கல், சாக்கியர் எழுந்தது நம்முடைய கண்களுக்கு கல், ஆனால் பெருமானுக்கு அது மலராகப்பட்டது என்று சேக்கிறார் சாக்கிய நாயனார் புராணத்தை சொல்லி காட்டுகிறார். ஏனெனில் பெருமானை மறவாது கல்லெறிந்தார், அந்த அன்பு கலந்திருந்தது. எனவே அன்பு கலந்திருக்கிறது, அந்த அன்போடு பூஜை செய்கின்ற பொழுது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான், மலைந்து விடாதீர்கள் என்று கமலை ஞான பிரகாசர் நமக்கு நன்றாக ஒரு ஊக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார். இவ்வளவு விதிகளை பின்பற்ற முடியுமா என்று நினைத்தல் வேண்டாம், நீ அன்போடு பூஷித்தால் ஏற்றுக்கொள்வான், அன்பு கலந்திருக்கட்டும் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுவார். இந்த கருத்தை தான் அழகாக சொல்லி காட்டப்படுகிறது நம்முடைய 11 திருமறையிலே. கபிலதேவ நாயனார் அருளிய சிவபெருமான் திருவந்தாதி இருக்கிறது, நீ 1000 மலர்களை நீ கொட்டுவதை காட்டிலும் குடம் குடமாக 1000 குடம்பத்திலே வைத்து நீ பாராட்டுவதை காட்டிலும் நீ அன்போடு நீ செய்தால் எதையும் ஏற்றுக்கொள்வார். 100 ஆண் பயனாட்டி 100 மலர் சொழிந்து 100 நொடிவதன் மிக்கதே, 100 உடையான் பரித்தவேறு உத்தமனை வெள்ளேறு உடையானை பாடலால் ஒன்று. ஆகையினாலே அவனை பாடி பணிந்து ஒன்றித்து அன்பு வளர்ந்து அவனுக்கு நீ செய்கின்ற செயல்களையெல்லாம் அவன் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார். அதற்கு பின்பு நமக்கெல்லாம் ஒரு ஊக்கம் கொடுக்கின்ற வகையிலே எவைகளெல்லாம் அன்போடு பூஷித்தது என்பதற்கு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தருள்கிறார். எல்லா தலபுராணங்களையும் நமக்கு நினைவூட்டுக்காருகிறார். அன்போடு பூசனை செய்து எவைகளெல்லாம் முக்தி பெயர் பெற்றிருக்கிறது, குதிரை, செலந்தி, கழுகு, உடும்பு, குரங்கு, நரி, ஈ, எறும்பு, கரையான், வண்டு, நண்டு, யானை, சிங்கம், பசு, மயில், அன்னம், புறா, ஆந்தை, கரடி, ஆமை, முயல், பச்சை ஓனான், கிளி, பன்றி, இவைகளெல்லாம் பூஜை செய்து அங்கேயே முக்தி பெற்றிருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் விளக்கம் இருக்கிறது. இப்பொழுது அதை சொன்னால் நேரம் எனக்கு பற்றாது. இவ்வளவு ஒவ்வொரு தலபுராணத்திலே இருக்கிறது. இப்ப குதிரை முக்தி பெற்றதென்றால் அது திருவண்ணாமலை தலபுராணத்திலே வருகிறது. அந்த தலத்தை சுற்றி வந்த குதிரை முக்தி பெற்றது. ஆகையினாலே இதெல்லாம் தலபுராணத்தை வைத்து நமக்கு நன்றாக ஊக்கத்தை கொடுத்து காட்டுகிறார். அடுத்து நம்முடைய பிரம்மோத்தர காண்டத்தில் வரக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம சொல்லி காட்டுகிறார். ஒரு புலைச்சியானவர் பிச்சை ஏற்றியிருக்கின்றார். அப்படி பிச்சை ஏற்றிருக்கின்ற பொழுது அவளுக்கு பிச்சைக்கு வயிற்றுக்கு வேண்டிய உணவுப் பொருளை போடாது. ஒருவன் என்ன செய்தான், இல்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக சிவராத்திரி அன்று கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது இந்த புலைச்சி கையெழுந்து நிற்கின்ற பொழுது இல்லை என்று சொல்லுதல் கூடாது என்பதற்காக தன் கையிலே 2 வில்வ இலைகளை எடுத்து அந்த பாத்திரத்திலே டொம் என்று ஓசை பொன்படி போட்டாள். அந்த புலைச்சி ஏதோ விழுகிறதே என்று தடவி பார்த்தாள், அது இலையாக தெரிந்தது. இலை என்றால் அது இருட்டு நேரம், அவளுக்கு வில்வம் தெரியுமா மற்ற இலை தெரியுமா? அந்த புலைச்சி அந்த வில்வத்தை எடுத்து இது இலையா என்று இப்படி எடுத்து இப்படி போட்டாள். போட்ட அந்த சிவராத்திரி முடிந்த பின்பு வானிலே இருந்து இந்திர விமானம் வந்து அவளை கயிலைக்கு அழைத்து சென்றது. ஏன், இந்த புலைச்சி இட்ட இந்த வில்வம் இடப்பட்ட இடத்திலே ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவராத்திரி அன்று ஒரு வில்வத்தை அவள் இட்டாள் என்ற ஒரு புண்ணியத்திற்கு கயிலை சென்றிருக்கிறாள். இதெல்லாம் அந்த வேடோடுமாக இருந்தது, இதெல்லாம் சொல்லி காட்டுகிறார். இன்னும் நிறைய செய்திகளை நம்முடைய குருமூர்த்தி அவர்கள் நமக்கெல்லாம் நினைவூட்டு காட்டுகிறார். இதே போல பிரம்மோத்தர காண்டத்திலே ஒரு வேடனானவன் பிணச்சாம்பளை வைத்து பூஜை செய்து அந்த அன்போடு இருந்து அவன் முக்தி பெற்றதையெல்லாம் இங்கே காட்டுகிறான். ஆக இறைவனுடைய பூஜையிலே அன்பு கலந்திருத்தல் வேண்டும் என்பதையே அங்கே பெரிதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாமெல்லாம் அறிந்தும் அறியாமலும் நல்வினையும் செய்கிறோம், பாபமும் தீவினையும் செய்கிறோம். நம்மை அறியாமல் செய்திருக்கின்ற தீவினையில் இருந்து நாம் மீள்வதற்கு என்னென்ன மலர்களை உபயோகப்படுத்தினால் என்னென்ன பாவம் நீங்கும் என்பதற்கு கமலை ஞான பிரகாசர் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் தயவு செய்து நீங்களே படித்துக் கொண்டால் நல்லது. என்னென்ன மலர்கள் வைத்து அர்ச்சனை செய்தால் என்னென்ன போகம் கிட்டும், என்னென்ன பலன் எதிர்பார்ப்பு நினைத்து நடக்கும் என்பதற்கு ஒரு பட்டியலை கொடுக்கிறார். அம்மையாகிய உமையுக்கு பாதிரி பூவை சாத்தினால் நல்ல மனைவி கிடைப்பாள். இந்த வாலிப பெயர்களுக்கு தெரியணும், நல்ல பாதிரி பூவை சாத்தினால், அம்மனுக்கு சாத்தினால் நல்ல மனைவி கிடைப்பானா. முருக்கம்பூவை அணிவித்தால் அணிகலன்கள் சேரும், அதாவது ஆபரணங்கள் சேரும். தாழம்பூ சாத்தினால் சிவிகை ஏறும் பாக்கியம் கிடைக்கும். பத்தியா தாழம்பூங்கே வந்திருக்கிறது நம்முடைய உரையாசனத்தை சொல்லுகிறார். ஆக இந்த தாழம்பூ சிவிகை ஏறும் பாக்கியத்தை கொடுக்கும். முல்லை மலர் சாத்தினால் வெண்பற்ற குடை நமக்கு கிடைக்கும். மாதுளை சாத்தினால் பொன்னும் மணியும் நமக்கு கிடைக்கும். தாமரைப்பூ சாத்தினால் பகைவரை வெற்றி கொள்ளலாம். இதைத்தான் திருமால் செய்தார். நாரத்தை இலை மற்றும் தகர இலை சாத்தினால் பசு இனங்கள் நமக்கு வந்து சேரும். பசுதான் செய்வம், அதனால தான் அதுக்கு மாடு, கேடில் விடி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை, அந்த பசுக்களை செல்வம் நமக்கு சேரும் என்று சொல்லப்படுகிறது. எலுமிச்சை இலை ஐயை சாத்தினால் நம்முடைய இல்லத்திலே ஆடுகள் நன்றாக பெருகும். செம்பிழநீர் பூ சாத்தினால் இல்லத்திலே அல்லது அரண்மனையிலே குதிரை அங்கே நன்றாக வரும். காக்கணம் காக்கட்டான் சாத்தினால் திருமகள் சேர்வாள். நீலோற்ப மலம் சாத்தினால் மகப்பேறு கிடைக்கும். அம்பாளுக்கு நீலோற்ப மலம் சாத்தினோம்னா, சுவாமிக்கும் சாத்தினோம்னா, புத்திர பேரு தாமதமானவர்களுக்கு உடனே கிடைக்கும். நெய்தல் சாத்தினால் கைப்பொருள் உண்டாகும். எல்லாவற்றையும் நாம் அறிந்து அம்மைக்கு சாத்துதல் வேண்டும் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எந்தெந்த மூர்த்திக்கு என்னென்ன மலர்கள் ஆகாது என்பதற்கு ஒரு காரணத்தை சொல்லி காட்டுகிறார். ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமான் வில்வத்தை விரும்பி அணிந்து கொள்வதால் அந்த ஞாயிறாகிய அந்த சூரியனுக்கு வில்வத்தை சாத்த வேண்டாம், ஆகாதுன்னு சொல்லப்படுது. என்ன அர்த்தம்னா, உதாரணம் சொல்றேன். இப்போ என்னுடைய மனைவியானவள் நான் இல்லத்திற்கு புகுந்த உடனே எனக்கு வந்து பாயசம் வைக்கிறார். பக்கத்து வீட்டில் இன்னைக்கு விசேஷம், பாயசம் கொடுத்தாங்க. நான் இதை வேண்டாம் சொல்றேன். ஏன் வேண்டாம்ங்கிற, எனக்கு அது பிடிக்கவில்லை என்பதற்கல்ல, இது என்னுடைய மகனுக்கு பிரியமானது, அவனுக்கு இருக்கட்டும் என்பதற்காக இது வேண்டாம் அவனுக்கு கொடு. இங்கே வேண்டாம் என்பது இன்னொருவருக்கு பிரியம். இதே போன்றுதான் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமான் வில்வத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கின்றதால் அந்த ஞாயிற்றுக்கு அதிபதியாகிய சூரியனுக்கு வில்வத்தை சாத்துதல் வேண்டாம். அடுத்தபடியாக சிவபெருமானவர் உமையம்மையினுடைய தனங்களாக துளசியை கருதுகிறார். இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. இது கந்தபுராணத்திலே இந்த செய்தி வருகிறது. ஆகையினாலே அம்மையினுடைய தனங்களாக சிவம் பாவிக்கின்ற காரணத்தினாலே சிவபெருமானுக்கு துளசியை அங்கே என்ன செய்தல் கூடாது, சாத்துதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எனவே அது இன்னும் இது விநாயகருக்கு சாத்துதல் கூடாதுன்னு சொல்ல, துளசி என்பது விநாயகருக்கு சாத்துதல் கூடாது, ஏனெனில் அது அம்மையின் தனத்திற்கு சமமாக இருக்கின்ற காரணத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று இறைவனுக்கென்று உரிய மாலையினை மலர்களை ஆன்மாவானது எக்காரணம் கொண்டு முகர்ந்து பார்த்ததோ அல்லது வேறு ஆசுவம் செய்வது பெரும்பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு உதாரணத்தை தருகிறார் 44வது திருப்பாடலிலே. திருச்சிராப்பள்ளியிலே சிவபெருமானுக்கென்று இருக்கின்ற மலர் சரமாமுனிவர் ஒரு மாலை செய்து வைத்திருக்கிறார். அப்பொழுது சோழ மன்னனானவன் இந்த மாலை அழகாக இருக்கிறது என்று தான் அணிந்து கொண்டான். இறைவனுக்கென்று வைக்கப்பட்டிருந்த மாலையை அந்த சோழமன்னன் அணிந்து கொண்ட காரணத்தினாலே அந்த சோழமன்னனுடைய அந்த தலைநகராகிய உறையூர் மண்மாறி பெய்து, மண் மழை பெய்து அங்கே மூடியது செய்தியெல்லாம் புராணத்தில் இருப்பதை சுட்டி காட்டுகிறார் 44வது திருப்பாடலே. இறைவனுக்கு உரிய மலர்களை நாம் முகந்து பார்ப்பதோ அதை விரும்பி நாம் அணிவதோ பாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாரமா 44வது திருப்பாட்டு, சாரமா முனிவன்னன்று சாத்தும் செவ்வந்தி பூவை வாரமானுடைய உடனே சூட, வாரமானுடைய வாரம்னா அன்பு, வாரமான் உடனே சூட மண்மாறி உறையூர் பெய்த சேரமான் பரவலான செம்பியன் பட்டத்தன்மை யாரமா உரைக்கற் பாலார் அரண் சீரா பள்ளி தன்னில். இது பெரிய புராணத்திலும் வருகிறது. கடசிங்கராகிய அரசனுடைய மனைவியானவர் திருவாரூர் திருக்கோயிலுக்குள் செல்லுகின்ற பொழுது அங்கே இறைவனுக்கு சாத்துவதற்கு கட்டப்படுகின்ற பூக்கொரடு, சுவாமிக்கு மாலை கட்டுவதற்காக பூக்கள் கொட்டப்படுகின்ற அந்த இடத்துக்கு பேர் பூங்கொரடுன்னு பேர். அந்த குரடிலே இருந்து ஒரு பூ கீழே விட அந்த பூவின் அழகை கண்ட கடசிங்க நாயனார் மனைவி எடுத்து அரசி மோந்ததும் அருகிலே இருந்த செருத்துணை நாயனார் என்ற அடியார் முகந்து பார்த்த மூக்கை வெட்டி விட்டார். இது அறிந்த நம்முடைய கடசிங்க நாயனார் இறைவனுக்குரிய மாலையினை முகந்து பார்த்தமை காரணத்திற்காக செருத்துணை நாயனார் மூக்கை அறிந்தது குற்றம். மூக்கை அறிவதற்கு முன்பாக முதலில் அந்த பூவை எடுத்த கையை அல்லவோ வெட்டி இருக்க வேண்டும் என்று கையை வெட்டி காட்டினாராம், வெட்டி விட்டாராம். அப்ப இறைவனுக்குரிய அந்த மலர்களை மாலையை நாம் மனத்தாலும் நினைப்பது பெரும்பாவம் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த தாழம்பூ ஏன் விளக்கப்பட்டது என்பதற்கு 45வது திருப்பாடலிலே அருமையான ஒரு செய்தியை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இந்த செய்திகள் எல்லாம் நாமெல்லாம் கண்டிப்பாக நாமெல்லாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். நம்முடைய மனமானது இறைவனானவனுடைய தன்மைகளிலே இருந்து நாம் அந்த சைவ நெறி பிசகும்படியாக எந்த பொருளையும் நாம் எடுத்துக் கொள்ளுதல் கூடாது. தாழம்புவை ஏன் விலக்கி வைத்திருக்கின்றான் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. முதலிலே உலகியலிலே இந்த தாழம்பூவையும் பிச்சிப்பூவையும் வைக்கிற இடத்திலே உலகியிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு வழக்கு. ஏனெனில் இந்த தாழம்பூ இருக்கிற இடத்திலையும் சந்தன மரத்திலையும் அந்த பாம்பு வந்து அதை விரும்பி அதிலே குடிகொண்டிருக்கும். அதில் தாழம்பூவிலே பூநாகம் என்ற ஒன்று இருக்கும். ஆகினாலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற மரம் உண்டு. இதே போன்று பிச்சுப்பூவையும் கொஞ்சம் கவனமாகத்தான் தோட்டத்தில் வைத்தல் வேண்டும் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது உலகியலிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் தாழம்பூ என சொல்லக்கூடியது அது எப்படிப்பட்ட காரணத்திற்காக, என்ன காரணத்திற்காக அது சிவபூஜையில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டது என்பதற்கு அழகாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். நம்மில் யார் உயர்ந்தவர்கள் பிரம்மம் என்று பிரம்ம விஷ்ணுக்கள் அங்கே தமக்குள் வல்வழக்கிடுகிறார்கள். அப்பொழுது சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண்பதற்கு நாம் முயல்வோம், திருவடியினை காண்பதற்கு திருமாலாகிய நான் செல்கிறேன், திருமுடியினை காண்பதற்கு பிரம்மனாகிய நீர் செல்லும், யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் பிரம்மம் என்றார். திருவடியை காண முற்பட்டார் திருமால், காண இயலவில்லை. உடனே பூமியை துளைத்து செல்லுகின்ற வலிமை ஆற்றல் புரிந்து இருக்கின்ற ஒரு பன்றின் வடிவத்தை எடுத்து சென்றார். அங்கே பாதாளம் ஏழுங்கீழ் சொற்கழிவு பாதம் வளர் சென்று கொண்டே இருக்கிறது. பிரம்மனானவன் திருமுடியை காண முற்படுகிறான். திருமுடி வளர்ந்தது 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 வளர்ந்து கொண்டே செல்கிறது. உடனே பிரம்மனானவன் அன்னப்பறவையினுடைய வடிவத்தை எடுத்து உயிரையே பறக்கின்றான். பறந்து செல்கின்ற பொழுது போதார் முனை முடியும் எல்லா பொருள் முடிவே சென்று கொண்டே இருக்கிறது. அப்பொழுது என்ன நடந்துவிட்டது? திருமால் தன்னுடைய தோல்வியை கௌரவமாக ஒப்புக்கொண்டார். என்னால் காண இயலவில்லை. ஆனால் திருமாலனுடைய ஒரு வழிகாட்டுதல். ஆனால் பிரம்மன் எப்படி என்றால், தான் காணவில்லை என்று தெரிந்தும் கூட தான் தோற்றோம் என்பதை விட திருமால் ஜெயித்து விடுவாரோ என்ற ஆதங்கம் அவரை போட்டு வாட்டிவிட்டது. எனவே நாம் தோற்றால் அவர் வெற்றி பெற்றுவிட்டதாக ஆகிவிடுமே என்று தான் வெற்றி பெற்றதாக காட்டுவதற்காக அங்கே உயரத்திலே இருந்து ஒரு தாழம்பூ வருகிறது. அந்த தாழம்பூவை சுவாமி ஏன் அனுப்பியிருக்காருன்னு சொன்னன்னா, பிரம்மனுக்கு ஒரு அறிவை கொடுப்பதற்கு. என்ன அறிவை கொடுப்பதற்கு? பிரம்மன் கேட்கிறார், நான் உயிரே போய்கொண்டிருக்கிறேன், நீ உயரத்திலே இருந்து வருகிறாயே, நீ எங்கிருந்து இந்த தாழம்பூவே வருகிறாய்ன்னு கேட்கிற அந்த செய்தி தான் ரொம்ப முக்கியம். நீ எங்கிருந்து வருகிறாயின்னு கேட்கிறார். அதற்கு தாழம்பு சொல்லிச்சான், சிவபெருமானுடைய உச்சியில் இருந்து வருகிறேன், நான் உச்சியிலிருந்து கலந்து எத்தனையோ ஊழிக்காலம் கடந்தும் கூட இன்னும் பூமிக்கு வந்து சேரவில்லை, பல ஊழி காலமாக இறங்கி வந்து கொண்டே இருக்கிறேன். அப்போ சிவபெருமான் எந்த அளவிற்கு உயரத்திற்கு 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 மேலாக இருக்கிறார், அப்பொழுதாவது இவன் திருந்துவான் என்று நினைத்தார். அப்பொழுதும் பிரம்மனுக்கு தாழம்பூ சொன்ன அறிவுரை, அவன் யாராலும் காண இயலாதவன், நான் பல கோடி காலமாக வானிலே இருந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறேன், அவ்வளவு உயர்ந்தவன் என்று சொல்லியும் கூட உணராமல் தாழம்பூவே ஒரு உதவி செய்கின்றான். கேட்டு உதவு, கேளாமல் உதவுவது உத்தம பண்பு, கேட்டு உதவுவது மத்திம பண்பு, கேட்டும் உதவாதது அதம பண்பு. என் தாழம்பூவை பார்த்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கிறார். அது உதவி வேணும்னு கேட்டு விட்டாரு, என்ன உதவணும்னா ஒண்ணும் இல்லை, எங்களுக்குள்ள இப்படி ஒரு போட்டி வைத்திருக்கிறோம், ஆகையினாலே நான் சிவபெருமானுடைய உச்சியினை கண்டேன் என்று நான் சொல்லுவேன், நீ உச்சி சிவபெருமானுடைய உச்சியில இருந்த நான் இவன் சொன்னது சரிதான் என்று எனக்கு ஒரு பொய் சாட்சி சொல். அபிப்பிராடி சொல்வா, மன்னோரம் சாட்சி சொன்னவன் எப்படியெல்லாம் வீடு பேய் வந்து அடையும் என்பதற்கு பொய் சாட்சி சொல்லுதல் கூடாது என்று சொல்லி காட்டுறான். இங்கே பிரம்மனானவன் எனக்காக ஒரு பொய் சொல்லு என சொல்ல, தாளம்பு பொய் சொல்லியது. அந்த தாளம்பு பொய் சொல்லிய காரணத்தினாலே, அதுவும் சிவத்தை வைத்து பொய் சொல்லிய காரணத்தினாலே, காண முடியாத பொருளை கண்டேன் என்று ஒரு சொல்லுக்கு அவன் ஆம் என்று கூறி அந்த ஒரு காரணத்திற்காக சிவ பூஜையில் இருந்து தாளம்பு விலக்கி வைக்கப்பட்டது. இதனுடைய கருத்து என்ன? தனக்கு உயிரே போகின்ற ஒரு உண்மை என நிலைமை வந்தாலும் சரி, வறுமையே வந்தாலும் சரிதான், பொய் சொல்லுதல் கூடாது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றில் அறம்பிறை செய்யாமை செய்யாமை நன்றினார். ஆனால் அந்த பாவத்தை தாளம்பு செய்த காரணத்தினாலே தாளம்பு விலக்கி வைக்கப்பட்டது. நீ பிரம்மம் என்று தீர்மானிக்க நீ குறுக்கோளில் எத்தனைத்த காரணத்தினாலே பிரம்மனே, பூலகத்தில் உன்னை வணங்காமல் இருக்கும்படியாக உனக்கு கோயில் இல்லாமல் போகட்டும் என்று அங்கே சுவாமி அங்கு உணர்த்தினார். எதற்காக? அந்த பரம்பொருள் மேலுக்கும் மேலானவர், எந்த உயிர்வர்க்கத்தாலும் அவனுடைய பசுபோதத்தால் காண முடியும் என்பதை நினைப்பவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாழம்பூ அங்கே விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை நம்முடைய கமல ஞான பிரகாசம் சுட்டிக்காட்டார். திருமுடி கண்டேன் என்று திசைமுகன் பொய்யுரைப்ப, 45வது திருப்பாட்டு. திருமுடி கண்டேன் என்று திசைமுகன் பொய்யுரைப்ப, இருமடிகரியா நிற்ப, இருவர்க்கும் சாபம் எய்த, வரும் அடியவர்கள் கைதை மலசிவன் முடியில் சாத்தார். பெருமிடி வரினும், பெரிய ஒரு வறுமை வரினும், பொய் சொல்லி பிதற்றிடார் பெரியோராவர். தனக்கு எவ்வளவு பெரிய இடர் வந்தாலும் பெரியவர்கள் பொய் சொல்லுதல் கூடாது என்பதை உணர்த்துவதற்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். இந்த மலர்களை எப்படி சாத்த வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காக, அந்த மலர் சாத்துவது எவ்வளவு புண்ணியம் என்பதை காட்டுவதற்காகத்தான் வியாக்கிரபாதர் என்று ஒரு பெருமானே நமக்கு இருக்கின்றார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மலர்களை எப்படி பறித்தல் வேண்டும்? முகத்திலே காலையிலே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு முகத்திலே வெண்பட்டு துணியை வைத்து மூடிக்கொண்டு மலர் பறிக்கின்ற பொழுது பேசுதல் கூடாது, ஏனெனில் எச்சில் பட்டுவிடும் நாம் சேகரித்திருக்கின்ற மலர்களை. ஆக இப்படியெல்லாம் மலர் பறிக்க வேண்டும் என்பதை பெரிய புராணத்திலே, அங்கே நம்முடைய எரிபத்த நாயனார் புராணத்திலே சிவகாமி ஆண்டாரை வைத்து சொல்லி பேசப்படுகிறது. எனவே அங்கே எப்படி மலர் பறிக்க வேண்டும் என்பது அங்கே சொல்லப்பட்டது. ஆனால் மலர் பறிக்கின்ற பொழுது கண்டிப்பாக பேசாமல் இருக்கவும் வேண்டும். மற்றொன்று, இறைவனது நாமத்தை சிந்தித்துக் கொண்டே நாம் மலர் பறித்தல் வேண்டும். அப்படி சிந்திக்காமல் அங்கே மனமானது சிந்திக்காமல் இருந்து விட்டால், ஐந்தெழுத்தை கூறாமல் இருந்து விட்டால் மனம் வேறுபடும். மனம் வேறுபட்டு விட்டால் அது குற்ற செயலாக கருதப்படும். இது எதற்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது? மனம் புட்பம் பறிக்கின்ற பொழுது மனம் வேறுபடுதல் கூடாது, சிவத்தின் பால் பதிந்திருத்தல் வேண்டும். இதை 49வது திருப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனமானது அவன்பாலே வைத்துத்தான் நம் மலர் செய்தல் வேண்டும் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம் மனம் ஒன்றுபட்டு அவனுக்கு சாத்துகின்ற மலர்கள் எல்லாம் அவனுக்கு தூய்மையான மலர்களாக இருக்கும். அப்படி தூய்மையான மலர்களாக அமைந்தால் நிச்சயமாக நமக்கு பேரருள் புரிவான். எனவே மன தூய்மையோடு நல்ல இன மலர்களை எடுத்து இறைவனுக்கு அந்த விதிப்படி சாத்தினோம் என சொன்னால் பிறப்பு அறுபடும். ஆகையினாலே அதுவே நமக்கு அப்பெரும் ஆன்மலாபம் என்பதை நான் கூறிக்கொண்டு இந்த அளவிலே அடியே திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இந்த கமல ஞானப்பிரகாச சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற புட்பகுதி மாலை நூலின் சிந்தனையை இந்த அளவிலே இன்று நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுளரும் மறையவரும் கருதி சிவாகமத்தினரும் விடமணிந்தான் அடியவரும் மேன்மேலும் விளங்குக. இப்படி புறக்கும் மன்னவரும் பழங்குடியும் தலைத்து ஓங்க நெடிய முயில் மழை பொடிக நீதி நெறி நிலவுகவே. திருச்சிட்டம்பலம்.